ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசியில் கடந்த வகுப்புகள் மூலமாக தத்துவ விவேகம் நிறைவு செய்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூத விவேகம், மகாபூத விவேகம் பார்க்க போகிறோம். வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. இப்போ நீங்கள் பார்க்குற மண் கூட சுத்தமான மண் கிடையாது, அது ஐந்து பூதங்களின் கலவை அப்படிங்கிறத புரிய வச்சார். அப்போ இங்கே எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து தான் இருக்கிறது, தனிப்பட்ட பூதம் எதுவும் இங்கே இல்லை, எல்லா பூதங்களும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படி தான் இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நீர்ன்னு பார்த்தா அதில் வெறும் நீர் மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த நீருக்குள்ளே காற்றும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ எல்லா பூதங்களும் சேர்ந்து தான் இங்கே இந்த பூமியில் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியாக நமக்கு அது தெரிகிறதுனால நம்ம அதை நீருங்கிறோம், இதை மண்ணுங்கிறோம், அப்படி தான் பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த பார்க்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் திருஷ்யம். அப்போ பார்ப்பவன் யார் அப்படின்னு பார்த்தா அவன் திருஷ்டா. திருஷ்டா திருஷ்யம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கிட்டு பேச போகிறார். அப்போ இங்கே எப்படி வித்யாரண்யர் சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த உலகம் என்பது ஐந்து பூதங்களால் உருவானது போல தோன்றினாலும் அந்த ஐந்து பூதங்களும் சாட்சி சைத்தன்யத்தில் தோன்றும் தோற்றம் மாத்திரமே, அப்படி தான் சொல்கிறார் வித்யாரண்யர். என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பார்க்குற பார்வைக்கு இந்த உலகம் உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியும், அஞ்சு பூதங்கள் நடைமுறையில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனாலும் இந்த ஐந்து பூதங்களும் சாட்சி சைதன்யத்திலே தோன்றுகின்ற தோற்றம் மாத்திரமே அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்போ நாம் இதை விசாரணை பண்ணி பார்த்தா என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உலகம் நீங்கவில்லை, உலகத்தின் சுய சத்தியம் நீங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம விசாரணை பண்ணி பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த உலகத்தை விட்டுட முடியாது, உலகம் நீங்காது, ஆனால் உலகத்தினுடைய உண்மை என்னங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடும். அப்படி தான் நம்ம இப்போ இனிமேல் இந்த பூத விவேகத்தை விசாரணை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த தத்துவ விவேகமும் இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிற பூத விவேகமும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தத்துவ விவேகம் என்பது நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையில் தொடங்கியது. இப்போ இந்த பூத விவேகம் என்பது உலகம் என்றால் என்ன என்ற விசாரணையில் தொடங்குது. அதே மாதிரி தத்துவ விவேகம் என்பது அக விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த பூத விவேகம் என்பது புற விசாரணையாக மேற்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த தத்துவ விவேகம் அது நான் ஒரு சாட்சி என்று நம்மை நிரூபணம் செய்தது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற பூத விவேகம் இந்த உலகம் என்பது தோற்றம் என்பதை சுட்டிக்காட்டி அந்த மாய விஷயத்தை, அந்த உலக தோற்றத்தை மனதிலிருந்து கலைத்து விடுகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த தத்துவ விவேகமும் பூத விவேகமும் இரண்டும் ஒன்றாக சேர நம்ம அத்வைதத்துக்குள்ளே நுழையிறோம். அதில் இப்போது முதல் ஸ்லோகம், பூத விவேகத்தினுடைய முதல் ஸ்லோகம், சத் அத்வைதம் சுதம் யத் தத் பஞ்சபூத விவேகதகா போத்தும் சக்கியம் ததோ பூத பஞ்சகம் பிரவி விஷயத்தே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, முதல் ஸ்லோகம் பூத விவேகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதங்களில் கேட்டறியப்பட்ட சுத்த அத்வைத உண்மை பஞ்சபூதங்களின் விவேகத்தின் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த ஐந்து பூதங்களும் ஆழமாக ஆராயப்படுகின்றன அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்தில் தொடங்குறார். இங்கே முதல் முதல் இந்த ஸ்லோகத்தில் என்ன நமக்கு சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, இப்போ வேதம் தானே இதெல்லாம் பேசுது, அத்வைதத்தை பற்றி ரொம்ப ஆழமாக பேசக்கூடியது வந்து வேதம் தான். ஏன்னா வேதத்தினுடைய மகாபாக்கியம் என்ன, தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு நிரூபணம் பண்ணுது. அந்த ஒரு மகாவாக்கியத்தின் மூலம் மட்டும்தான் நிரூபணம் பண்ணதானா, இல்லை அடுத்த மகாவாக்கியத்தில் சொல்லுது பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யான்னு வேற சொல்லிடுது. அப்போ இங்கே வேதம் என்ன பண்ணுது, சுத்த அத்வைத உண்மையை உபதேசிக்கிறது என்று நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த சுத்த அத்வைத உண்மை வந்து பஞ்சபூதங்களின் விவேகத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் இங்கே என்ன பண்ணுறாருனா வித்யாரண்யர் வந்து இந்த ஐந்து பூதங்களை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ வேதங்களில் சொல்லப்படும் அத்வைத சத்தியம் வெறும் கோட்பாடுகள் மட்டுமல்ல, அதை உண்மையாக புரிந்து கொள்ள இந்த உடல் உலகம் உருவான பஞ்ச பூதங்களை நம்முடைய விவேகத்தால் பிரித்து பார்த்து இது நான் அல்ல இது நான் அல்ல என்று நேத்தி பண்ணி அறிய வேண்டும். அதற்காகவே இந்த பூத விவேக பரிச்சேதம் தொடங்குகிறது என்று இந்த முதல் செயலில் தெளிவுபடுத்துகிறார். அப்போ நாம் இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இப்போ அத்வைதம் அப்படிங்கிறது ஒரு நேரடியாக நமக்கு பிடிபடாது. அத்வைதம்ங்கிற ஒரு விஷயம் வந்து டைரக்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்கு இல்லையா, அந்த உண்மை இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இந்த வேதம் சொல்லுது, இந்த உடல் உலகம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஆராயாமல் அப்படியே சொல்வது கிடையாது, அல்லது ஆராயாமல் அது அப்படியே தெளிவாகவும் ஆகாது. ஆகவே நம்ம இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உடல் எப்படிப்பட்டது அப்படின்னு எல்லாமே விசாரணை பண்ணால் மட்டும்தான் உண்மையாக இங்கே அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது, பிரம்மங்கிறது எப்படி நிரூபிக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ இங்கே நம்ம பார்க்குற பஞ்ச பூதங்களில் பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம் என இவைகள் அனைத்தும் காணப்படுகின்ற மாறிக்கொண்டிருக்கின்ற அறியப்படுகின்ற பொருட்கள் மட்டுமே. அப்போ அதை நாம் உணர்ந்து கொண்டால் இவ்வாறு மாறுவதும் அறியப்படுவதும் நான் அல்ல அப்படிங்கிறது நமக்கு நிரூபணமாகும் இல்லையா. அதுதான் இந்த பூத விவேகத்தினுடைய நோக்கம் என்பதாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ அது மாதிரி நம்ம வெளியிருந்து அறியக்கூடிய அறிபடும் பொருள்களை நம்ம விளக்கினால் போதும், நாம் யார் என்று நம்முடைய சாட்சித்தன்மை தானாகவே வெளிப்படும் அப்படிங்கிறதையும் இங்கே புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தின் படி இப்போ நம்ம என்ன நடைமுறைக்கு வரணும், நிதித்தியாசன நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம நிதித்தியாசனப்படி பஞ்சபூதங்களுடைய அடிப்படையின் படி இப்போ இந்த ஸ்லோகத்தின் படி நம்ம பார்த்தோம்னா, இந்த உடம்பை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உடம்பை நம்ம எப்படி பார்க்கலாம், நமக்கு வெளியிருந்து இது ஒரு பஞ்சபூதங்களின் சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு புரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ நம்ம தான் இந்த வேதாந்த சாஸ்திரங்களெல்லாம் படிச்சுட்டோம், ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் பிக்சர் கிடைச்சிது. இங்கே படைப்பு எப்படி, இறைவன் யார், நான் யார் அப்படின்னு ஆழமான விசாரணைகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ளும் போது நமக்கு நிறைய புரிதல் தெளிவு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த தெளிவின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இங்கே இந்த உடம்பை நம்ம பார்த்த உடனே என்ன முடிவு எடுப்போம், இது ஒரு பஞ்சபூதங்களின் சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம தெளிவாகிடுவோம். அப்புறம் உணர்ச்சி எண்ணங்களை கவனிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட எழுந்திருக்கிற உணர்ச்சிகள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் எழுந்து மறைகின்றன, தோன்றி மறைகின்றன. ஆகவே அது நான் அல்ல அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருப்போம். அப்புறம் நம்ம மனதுக்குள்ளே ஒரு உறுதிப்படுத்திக்க முடியும் எப்படின்னா, இந்த பூதங்கள் நான் கிடையாது, அவற்றையெல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கும் வந்துடுவோம். அப்போ இந்த அறிதலின் அடிப்படையில் தான் நம்ம அமைதியாக நடைமுறைக்கு வர முடியும் என்பதை இங்கே சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்குது. அப்போ சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே அத்வைதம் வந்து அனுபவ சித்தியாக நமக்கு உபதேசம் கொடுக்கும், அது வந்து வெறும் வாக்கியம் கிடையாது. பூத விவேகம் இல்லாமல் நான் பிரம்மம் என்பது வெறும் மனக்கருத்தாகவே நின்றுவிடும். ஏன்னா இங்கே வந்து அத்வைதம் பொறுத்த வரைக்கும் வெறும் உபதேசம் மட்டும் அல்ல, அதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களையும் நமக்கு முன்னாடி நிறுத்தும். ஏன்னா நம்ம இதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அறிவு அதிகமாக இருக்கணும், அவங்க வந்து பகுத்தறியும் பரிமாணத்துக்குள்ள உயர்ந்து வரணும், அப்புறம் டக்குன்னு பிடிச்சிக்கிற ஒரு கற்பூர புத்தி இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க டக்குன்னு இதில் வந்து முன்னேறிடுவாங்க, மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்துக்குள்ளே வரும்போதே நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அப்படி தான் இந்த பாடங்களெல்லாம் இருக்குது, இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்ன சொல்ல வராங்க ரிஷிகள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்குள்ளே போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ இங்கே உபதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இங்கே அத்வைதம் சொல்லுகின்ற வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள் எல்லாம் வெறும் வாக்கியங்கள் அல்ல, அவைகளெல்லாம் அனுபவ சித்தி பெற்ற வாக்கியங்கள். மேலும் இங்கு பூத விவேகம் இல்லாமல் நான் பிரம்மம் என்பது நடைமுறைக்கு வரவே வராது, ஏனென்றால் அது வெறும் மனக்கருத்தாகவே நின்றுவிடும். அப்போ இப்படிப்பட்ட இந்த பூத விவேகம் வந்து நமக்கு ஒரு புத்தக அறிவாக மாறிடக்கூடாது, அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டும். அப்போ ஒவ்வொரு பூதத்தையும் நான் அல்ல என்று விட்டுவிடும்போது அந்த சாட்சி சைத்தன்யமான ஆத்மா தானாகவே பிரகாசிக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம். சப்த ஸ்பர்சவ் ரூப ரசவ் கந்தோ பூத குணாயுமே ஏக்க த்வி த்ரீ சதுகு பஞ்ச குணா வியோமாதீஷ கிரமாத். இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒளி, தொடுதல், வடிவம், சுவை, மனம், இதுதான் அந்த ஐந்து பூதங்களுக்கான குணங்கள். பஞ்சபூதங்கள் எப்படிப்பட்ட குணங்களால் இருக்கிறது என்று நேற்று பார்த்தோம். ஆகாசம் என்றால் சப்தம் என்று பார்த்தோம், காற்று என்றால் தொடு உணர்வில் வருவது என்று பார்த்தோம், அக்னி என்றால் வடிவம் என்று பார்த்தோம். இப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருப்போம். இவைகள் பூதங்களின் குணங்கள். இந்த குணங்கள் எல்லாமே ஆகாசம் முதலிய பூதங்களில் 1, 2, 3, 4, 5 என வரிசையாகவே இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அதை எப்படி இங்கே பூதங்களினுடைய அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா, சப்தா, ஸ்பர்சா, ரூபா, ரசா, கந்தா அப்படின்னு நம்ம வரிசையாக பார்க்குறோம். அப்போ இங்கே அதை தமிழில் சொல்லணும்னா, ஸ்பர்சம் அப்படின்னா தொடுதல், அதாவது சப்தம்னா ஒளி, ரூபம் என்றால் வடிவம், ரசம் என்றால் சுவை, கந்தம் என்றால் மனம், மனம்னா ஸ்மெல். அப்படி தான் இங்கே வந்து பஞ்சபூதங்களுடைய குணங்கள் இருக்கிறது. அப்போ இங்கே வந்து இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற இந்த சப்தமான ஒளி, தொடுதல், வடிவம், சுவை, மனம் என எல்லாமே பஞ்சபூதங்களின் குணங்களே. அப்போ ஒவ்வொரு பூதமும் முந்தைய பூதத்தின் குணங்களை உடையதாக ஒன்றை ஒன்று சேர்ந்து அடர்த்தியாக உருவாகி இருக்கிறது. அப்போ இதுவே உலக அனுபவத்தின் அறிவியல் மற்றும் வேதாந்தத்தின் அடிப்படை உண்மை என்பதாக நாம் இங்கே பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து சாஸ்திரம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை நிரூபணம் பண்ணது. இப்போ இந்த வேதாந்த சாஸ்திரம் வந்து எப்போ வந்தது, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் மூலமாக பஞ்சபூதங்களையே ஆராய்ந்து அதற்கான அத்தனை விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை இப்போ நவீன அறிவியல் வந்து இதை ஆராய்ந்து பார்த்து இப்போ அதை ஒப்புக்கொள்ளுது. இப்போ மாடர்ன் சயின்ஸ் என்ன பண்ணுது, 5 எலிமெண்ட்ஸை வந்து ஆராய்ந்து பார்த்து ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, ஸோ பர்ஃபெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நம்முடைய சனாதன தர்மத்தின் மீது பார்வையை திருப்புது, சயின்ஸே வந்து திருப்புது. அப்படி திருப்புறதுனால தான் சயின்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய ரிஷிகளுடைய வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்முடைய கான்செப்டெல்லாம் எடுத்து அவங்களுக்குள்ளே கொண்டு போய் செக் பண்ணி பார்த்து இப்போ கடைசியாக காட் பார்ட்டிகள் வரைக்கும் வந்துட்டாங்க. காடுங்கிற வார்த்தையே ஒரு காலத்தில் யூஸ் பண்ணாமல் இருந்தவங்க தான் சயின்டிஸ்ட் எல்லாம். இப்போ அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டான்னா, காட் பார்ட்டிகிள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அப்போ அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ இந்த மாதிரி இப்போது சயின்டிஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான். ஆனால் பட் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் வந்து இந்த பஞ்சபூதங்களையும் ஆராய்ந்து பார்த்து அறிவியல் ரீதியாக நிரூபணம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த செயலில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 5 பூதங்களுடைய குணங்கள் இருக்கு இல்லையா, அது நம்மிடத்திலேயே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா, பூதங்கள் வந்து இது மாதிரி 5 குணங்களின் கூட்டம். அப்போ குணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவைகள் அனுபவம் பெறுகின்ற ஒரு பொருள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, முதல் பூதம் ஆகாய பூதம் வந்து ஒளி அப்படிங்கிற குணத்தை வச்சிருக்கு. இரண்டாவது பூதம் வாயு வந்து ஒளியோடு சேர்ந்து தொடுதல் அப்படிங்கிற 2 குணங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. மூன்றாவது பூதமாகிய அக்னி வந்து ஒளி, தொடுதல், வடிவம் என்று 3 குணங்களை வைத்து கொண்டிருக்கு. நான்காவதாக இருக்கின்ற நீர் பூதம் வந்து ஒளி, தொடுதல், வடிவம், சுவை என்று 4 குணங்களை வைத்து கொண்டிருக்கு. பூமி தான் ஒளி, தொடுதல், வடிவம், சுவை மற்றும் மனம் என்று 5 குணங்களை வைத்து கொண்டிருக்கு. இப்படி தான் குணபேதங்களில் 5 பூதங்களும் இயங்கி கொண்டிருக்கு. இப்போ நாம் வந்து எந்த பூதமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்துட்டோம். நாம் எல்லாம் மண் பூதமாக இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தானே 5 கலவைகள் இருக்குது, நம்ம இடத்துல 5 புலன்கள் இருக்குது. 5 புலன்கள் இருக்கிறதுனால தான் நம்மக்கிட்ட சப்தம் கேட்கும் சக்தி இருக்குது, தொடுதல் ஸ்பரிசம் உணர்வு இருக்குது, வடிவம் உருவம் தெரியுது, சுவை உணர்வு இருக்குது, அப்புறம் ஸ்மெல் இருக்குது, முகர்ந்து பார்க்கின்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த 5 குணங்களும் நம்ம இடத்துல இருக்குது, அந்த 5 குணங்களும் பூமியின் இடத்துலையும் இருக்குது. அப்போ நாமும் பூமியும் வேறு வேறு இல்லை. அப்போ நாம் அந்த பூமியோட தொடர்பில் தான் இருக்கிறோம். அப்போ பூமியும் நம்மையும் பிரிக்க முடியாது. அதனால தான் நம்ம பூமியில் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நமக்கு புரியுது இல்லை, சயின்டிஃபிக்கலாகவும் புரியுது, சாஸ்திர ரீதியாகவும் புரியுது. அப்போ நம்ம ரொம்ப டீப்பாக ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்போ நாம் வந்து இந்த பூமிக்கு வேறாகவே இல்லை, ஆக்சுவலாக நாமளும் பூமியும் ஒன்றே தான். ஆனால் அதை பிரித்து பார்க்கறது தான் மைண்டு. மைண்டு தான் என்ன பண்ணுதுன்னா, பூமியிலேருந்து நம்மளை பிரித்து வச்சுக்கிட்டு நான் வேறு பூமி வேறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போனீங்கன்னா, நீங்களும் பூமியும் பிரிக்க முடியாதவர்களாகத்தான் இருக்கிறீங்கிறத புரியும். அப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸ் சயின்ஸ் படி போகாமல் இந்த பூமியோட தொடர்பில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் கூட இருக்காது, இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட இருக்காது. அதனால் நிறைய பேர் இந்த பூமியினுடைய தொடர்பை விட்டு விலகி போகிறதுனால தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வருது. ஆனால் நம்ம பூமியோட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆரோக்கியம் மேம்படுவதையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த உடல், பௌதீக உடல் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை தானே. அப்போ இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையில் இருக்கக்கூடிய இந்த உடலில் என்னென்ன இருக்குது? மண் தத்துவம் இருக்குது, நீர் தத்துவம் இருக்குது, காற்று தத்துவம் இருக்குது, பூமி தத்துவம் இருக்குது, ஆகாய தத்துவம் இருக்குது. அப்போ எல்லா தத்துவங்களும் ஒருங்கிணைந்த இந்த பஞ்சபூத உடலும் எப்போ வந்து அழியுமோ அப்போ மீண்டும் பஞ்சபூதங்கள்லேயே கரையுதுன்னு தான் நம்ம கடந்த பாடங்கள்லாம் சொல்லி புரிய வச்சோம். நம்ம இந்த பாடத்திட்டங்களுக்கு வரும்போது ஆன்மீக விஷயங்களில் வந்து ஏதோ அரிதான விஷயத்தை ஒருத்தர் சாதிச்சிட்டாரு, நம்மளால தான் சாதிக்க முடியல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்படியெல்லாம் யாராலையும் எதுவும் இந்த பஞ்சபூத சக்திக்கு விரோதமாக செய்யவே முடியாது. ஏன் அப்படி நம்ம சொன்னோம்னா, இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த முனிவர் வந்தாருங்க அப்படியே அவர் ஜோதியாக மாறிட்டாருங்க அப்படின்னா, எப்படி வெறும் ஜோதினா நெருப்பு சக்தியாக மாறிட்டாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அப்படி மாற முடியுமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, எப்படி முடியும்? இங்கே எல்லாமே ஐந்து பூதங்களுடைய சேர்க்கையில் இருக்கிறத தனி பூதமாக மாறுவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. காற்று பூதமாக மாறிட்டாருங்க, அப்படியே வந்தாருங்க, அப்படியே காற்றில் கரைஞ்சி போயிட்டாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு புருடா விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சும்மா கேட்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை, அதை பார்த்தவனும் ஒருவனும் இல்லை. இதெல்லாம் ஒரு வாய்வழி வார்த்தை தானே. எப்பயுமே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை ஊதி பெருசாக்குறது தானே நம்ம பழக்கம். அப்போ யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த புருடாவை எடுத்து நம்ம இன்னும் பயங்கரமாக ஊதி பெருசாக மாற்றி எல்லாருக்கும் பரப்பி விட்டுடுவோம். நல்ல விஷயம் பரப்புதோ இல்லையோ இந்த உலகத்தில், கெட்ட விஷயம் உடனடியாக பரப்பப்படும். அப்படி தான் இங்கே எல்லாமே. அப்போ அந்த அடிப்படையில் செயல் படி பார்க்கும்போது இங்கே ஐந்து பூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த மனித உடல் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த மனித உடல் அழிவுக்கு உட்படும் போது மீண்டும் ஐந்து பூதங்களோடு தான் போய் கரையும் என்பதையும் நல்லா பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ தனிப்பட்ட முறையில் சித்தராகி அப்படியே நெருப்பாக மாறிட முடியாது, அல்லது நீராக மாறிட முடியாது, அப்படிலாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இங்கே நிதித்தியாசன முறையில் நம்ம இந்த செயல் படி இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒளிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஒளி நம்மால் அறியப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன கேரக்டரு, நான் கேட்பவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது நமக்கு. அதே மாதிரி தொடுதல் உணரும்போது அங்கு தொடுதல் அறியப்படுகிறது. அந்த இடத்துல நான் அந்த தொடுகிறதை கவனிக்கிறேன், அப்போ நான் சாட்சி அப்படின்னு அந்த இடத்துல புரியப்படுது. அதே மாதிரி வடிவம் பார்க்கப்படும் போது அங்கு வடிவம் காணப்படுகிறது, ஆனால் அந்த வடிவம் நான் அல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சுவை உணரும் போதும் அந்த சுவை வருகிறது போகிறது, ஆனால் அப்படி வந்து போவதும் நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. மனம் அதே மாதிரி தான், ஸ்மெல் வருது போகுது, அது ஒரு அனுபவம். அப்போ இது மாதிரி நமக்கு வேறாக இருக்கின்றவைகள் எல்லாமே நமக்கு வேறாகவே இருக்கிறது என்பது நம்மால் நிரூபணம் செய்யப்படுகிறது. அப்போ ஐந்து குணங்களும் வெளிப்பொருட்கள் தான், அறியப்படும் பொருட்கள் தான், ஆனால் அவற்றை அறியும் நான் பொருள் அல்ல. ஏன் நாம் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கிளோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டோ அப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது இங்கே நிரூபணம் பண்ணுறாரு. இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார்னா, நீ பொருள் கிடையாதுப்பா, நீ மேட்டர் கிடையாது. அப்போ யார் உண்மையிலே நான்? நீ சைத்தன்யம் அப்படிங்கிறத அருமையாக புரிய வைக்கிறார். வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை உள்வாங்கும் போது தோன்றி மறையக்கூடிய பூதங்களில் நீங்கள் எப்படி மாறினாலும் நீங்கள் வந்த வேலையை முடிக்க முடியாது. என்ன மக்கள் புருடா விடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தில் வந்து தெளிவாயிட்ட பிறகு உங்களை யாருமே ஏமாற்ற முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஆழ்ந்து யோசனை பண்ணி பாருங்கள். வள்ளலார் ஜோதி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னால், நான் ஏன் வள்ளலாரையே எடுக்கிறேன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஞானியை அவர் ஜோதி வடிவாக மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ பஞ்சபூதங்கள்லாம் ஒரு அக்னி தத்துவமாக மாறிவிட்டார், அப்போ அவர் எப்படி பிரம்மமாகவில்லை? அப்படித்தான் அர்த்தம் எடுத்துக்கணும். இப்போ கான்செப்ட் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். பஞ்சபூதங்களில் ஒரு சக்தியை அவர் அடைந்து விட்டார் அப்படின்னா, அக்னி தத்துவத்தை அடைந்து விட்டார் அப்படின்னா, அப்போ நெருப்பாக மாறிவிட்டார், ஒளியாக மாறிவிட்டார், ஒளி வடிவமாகி விட்டார்னு சொன்னால் அந்த ஒளி வடிவம் எப்படி பிரம்மமாக இருக்க முடியும்? இங்கே தான் வேதாந்த சாஸ்திரம் தெளிவுபடுத்துதே. இங்கே நீ பார்க்குற ஒளியும் ஆகட்டும் ஒளியும் ஆகட்டும், அதாவது லைட் ஆர் சவுண்டு, எனி ஒன், அது நீ அல்ல. அப்புறம் அதே மாதிரி சுவை, ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே நீ அல்ல. ஏன்னா அதெல்லாம் உன்னால் உணரப்படுகின்ற விஷயம், உன்னால் அறியப்படுகின்ற விஷயம், உன்னால் காணப்படுகின்ற விஷயம். அப்போ அவைகள் எல்லாம் உனக்கு வேறாக இருக்கின்ற பொருட்கள். ஆனால் அந்த அறியும் பொருள் நீ அல்ல, நீயோ அவைகளை அறிகின்ற சாட்சி மாத்திரமே அப்படின்னு இங்கே வேதாந்த சாஸ்திரம் நம்மை நிரூபணம் செய்யும்போது, இப்போ நீங்கள் மிகப்பெரிய மகான்களை அவங்களுடைய மகத்துவத்தை ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும் போது தான் அவங்களுடைய ரெஸ்பெக்ட் குறையுதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன், இப்போ வள்ளலாரை வந்து நீங்கள் ஒளி வடிவத்தில் நிறுத்துனீங்கன்னா வள்ளலாருடைய மரியாதை குறைஞ்சி போகுதுங்கிறத நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏன் வள்ளலார் வந்து வெறும் ஜோதி வடிவாக மாறிவிட்டார்னு போய் அவரை ஒளிக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தணும்? ஏன்னா இங்கே பிரம்மம் ஒளியையும் கடந்திருக்கு, பஞ்சபூதங்களுக்கும் அப்பால் இருக்க. அப்போ அப்படிப்பட்ட பிரம்மமாக அவர் மாறிட்டார்னா வள்ளலாருக்கு பெருமையா, இல்லை வள்ளலார் வந்து ஜோதியா மாறிட்டார்னா வள்ளலாருக்கு பெருமையான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உங்க சான்ஸ்லயே கொடுக்குறேன், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், யாரோ ஒரு மகான் வந்து இப்படி மாறிட்டார் அப்படி மாறிட்டார், எவனோ ஒருத்தன் புருடா ஓடுறத நாம நம்ப கூடாது. இங்க இந்த வேதாந்த சாஸ்திரத்துல, இந்த சாஸ்திரத்துல வந்துட்டீங்கன்னா இங்க கிளியர் பிக்சர் கிடைச்சிடணும். இங்க யாரும் எந்த பூதமாவும் மாற முடியாது, ஒளி வடிவமும் மாற முடியாது, சவுண்டு வடிவமும் மாற முடியாது, காற்றா கரைய முடியாது, நெருப்பா மாறவும் முடியாது. ஏன்னா அதெல்லாம் பஞ்சபூதங்களின் தன்மை, அவைகளெல்லாம் பொருட்கள். ஆனால் நீயோ பொருள் அல்ல, அவைகளை அறியும் சாட்சியாக இருக்கிறாய், நீ ஒரு உணர்வு மாத்திரமே அப்படின்னு இங்கே சாஸ்திரம் நல்லா தெளிவுபடுத்துதில்ல. பிரஜானம் பிரம்மா, பிரம்மம் என்பது ஒரு பிரஜை, ஒரு உணர்வு அப்படிங்கிறத அத்வைத வேதாந்த சாஸ்திரம் தான் ஆழமாக அறிவுறுத்தும், வேற எந்த சாஸ்திரங்களும் இதை சொல்லாது. அப்போ இதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு கடவுளை கொண்டு போய் ஒளி வடிவத்தில் நிறுத்தி பார்க்கக்கூடாது. அப்படி ஒளி வடிவத்தில் நிறுத்தினா அந்த ஒளிக்குள்ள கடவுள் அடங்கி விட்டதாக மாறிவிடும். ஒரு பவுண்டரிக்குள்ள கடவுள் வந்து விட்டா அவர் கடவுள் என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் ஆழமான கேள்வி. ஒரு கடவுளுக்கு இப்படிதான் ஒரு பவுண்டரி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் என்பவர் எல்லையற்றவராக இருக்கிறதுனால தான் அவர் கடவுள்னே நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் எதுக்கும் கட்டுப்படாதவர் இல்லையா. அவரை வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து அடக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அது முடியாதுங்கிறது தான் இங்கே வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உண்மை. அது அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உண்மை. அப்போ அதுதான் இங்கே பஞ்சபூதத்தினுடைய புற ஆராய்ச்சியின் மூலமாக இங்கே வித்யாரண்யர் நிரூபிக்கிறாரு. அதாவது இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற பாடமெல்லாம் எப்படின்னா, அக ஆராய்ச்சி புற ஆராய்ச்சி. அக ஆராய்ச்சிங்கிறது நான் யார் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு நம்ம கடந்த வகுப்புகளில் தெளிவுபடுத்திக்கிட்டோம், நான் யாருங்கிறதுக்கான தெளிவு கிடைச்சிடுச்சு. இப்போ புற ஆராய்ச்சியில் இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் என்றால் என்ன, அப்போ அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடணும்ல. ஏன்னா இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, நான் யாருங்கிறது வேணால் எனக்கு புரிஞ்சு போச்சுங்க, ஆனால் இப்போ இந்த உலகம்ங்கிறது யாருங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது இல்லையா. அப்போ இந்த உலகமும் என்னங்கிறத நம்ம இங்கே தெளிவாக்கணும். அப்போ தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தையும் நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த பௌதீக உடலும் உண்மையில் என்னன்னு அப்புறம் புரிஞ்சு போயிடும். கடைசியாக என்ன புரிஞ்சிடும், இது எல்லாம் தோன்றி மறைகின்ற பொருட்கள் மாத்திரமே, தோற்றம் மாத்திரமே. ஆனால் இங்கு கடவுளோ பிரம்மமோ அப்படி தோன்றி மறைவது கிடையாது, என்றும் மாறாதது, அதுதான் பிரம்மம். அப்போ நீங்கள் மகான்களை வந்து அதுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தினா மட்டும்தான் அவர் பிரம்மமாக மாறிட்டார்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அவர் வந்து சமாதி ஆயிட்டார், இந்த சமாதிக்குள்ளே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவரை நீங்கள் ஒரு பூமிக்குள்ளே அடக்கிட்டீங்க, இல்லைன்னா அவர் ஒரு அக்னிக்குள்ளே அடக்கிட்டீங்க. அப்போ பஞ்சபூதத்துக்குள்ளே கொண்டு போய் அவரை அடக்கி வச்சுக்கிட்டு இவர் தான் மகான், இவர் தான் பிரம்மம்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம எடுத்துக்கணும் இங்கே. ஏன்னா நம்ம சாதாரண ஒரு மனிதன் வந்து புறத்தில் அறிவில்லாமல் அஜ்ஞானத்தினால ஏதோ கமர்சியலாக காசு பண்ணுறதுக்காக கடவுள்களை இப்படி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக நாமளும் அப்படியே நம்பிக்கிட்டு போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் சித்தர் சமாதியெல்லாம் போகிறாங்க இல்லையா, சித்தர் சமாதியெல்லாம் போயிட்டு பாரு, இங்கே தாங்க சித்தர் ஐக்கியமான இடம், இந்த இடத்துக்கு போனால் ஒரு வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு போய் அந்த சித்தர் சமாதியை வணங்குறாங்க, அங்கே போய் தியானம் பண்ணுறாங்க. ஆனால் அத்வைதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் தான் சித்தர் இருக்காருங்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா, அவர் உண்மையான சித்தராக இருந்தால் அவர் பிரம்மம் ஆயிட்டார். பிரம்மமானவர் எப்படி இருப்பார்னா, உணர்வு மயமாக மாறி எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவிட்டார். அவர் அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருக்காருன்னு சொன்னால் அந்த சித்தருக்கு இழுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருவள்ளுவர் இருக்காருனா, திருவள்ளுவர் வந்து பிரம்மமாக மாறிட்டார் அப்படின்னா அவர் உணர்வாக மாறி எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவிட்டார். அப்போ உங்களுக்குள்ளேயும் திருவள்ளுவர் இருக்கார், எங்களுக்குள்ளேயும் திருவள்ளுவர் இருக்கார். அகத்தியர் இருக்காருனா அகத்தியர் எனக்குள்ளேயும் இருக்கார், உங்களுக்குள்ளேயும் இருக்கார். அப்படி இது மாதிரி பிரம்ம ஞானிகள் எல்லோருமே நமக்குள்ள தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உணர்வாக இருக்கிறதுனால அந்த உணர்வில் வேறுபாடு கிடையாது. அது உங்களுக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் பிரகாசிக்கிறத தான் வேறுபாடு. எப்படி பிரகாசிக்கிறதுல வேறுபாடுன்னா, இப்போ நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, சூரியன் தான் வந்து சுயம் பிரகாச ஒளியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சூரியன் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து அந்த சூரியனுடைய வெளிச்சம் மாறுபடுகிறது. அதாவது தெளிந்த நீரிலே சூரியனுடைய பிம்பம் விழும்போது கண்ணாடி மாதிரி கிளியராக கிடைக்குது. அதுவே கலங்கிய குட்டை நீரிலேயோ ஒரு சேற்று நீர்லேயோ அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் படும்போது மங்களாக இருக்குது, தெளிவாக சூரியன் தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இங்கே அந்த ஆத்ம சைத்தன்யம், அந்த உணர்வானது பிரகாசிக்கின்ற ஊடகமாகிய இந்த உடலும் மனசும் தூய்மையாக இருந்தால் அதே உணர்வு உங்ககிட்டருந்து வெளிப்படும். திருவள்ளுவர்கிட்டருந்து என்ன வெளிப்பட்டதோ, திருமூலர்கிட்டருந்து என்ன வெளிப்பட்டதோ, அகத்தியர்கிட்டருந்து என்ன வெளிப்பட்டதோ அது உங்ககிட்டருந்து வெளிப்படும். ஏன்னா அகத்தியரும் திருமூலரும் திருவள்ளுவரும் யாருமே கிடையாது, அதே ஒரே உணர்வு தான். அது வடிவம் எடுத்து வந்தபோது உலகத்துக்கு அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்தது. ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் வந்து இந்த விஷயத்தை உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உணர்வு ஒரு வடிவத்துக்குள்ளே வந்து அது எப்படி கொடுக்க முடியுதுன்னா, அங்கே தூய்மை நடந்திருக்கு. என்ன மாதிரி தூய்மை? உடல் தூய்மை, மன தூய்மை. மன தூய்மைங்கிறது என்ன? உள்ள தூய்மை. உடல் தூய்மை, உள்ள தூய்மை, பிராண தூய்மை நடந்திருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து இந்த உணர்வு பிரகாசிக்க முடியும். அப்போ அந்த உணர்வு பிரகாசம் வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுது? திருமந்திரமாக வெளிப்படுது, திருவாசகமாக வெளிப்படுது, திருக்குறளாக வெளிப்படுது. இப்படி தான் மகான்கள்லாம் நமக்கு உலகத்துக்கு இவ்வளோ உபதேசங்களை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது மாதிரி அந்த உணர்வு உள்ள ஊடுருவி வெளிப்படணுமே தவிர, நாம் ஏதோ இவர் வந்து ஜோதி ஆகிட்டாரு அல்லது இந்த சித்தர் இந்த சமாதிக்குள்ளே பதிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அஜ்ஞானிகளுடைய வேலை. அஜ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கமர்சியலாக அவர் வச்சு காசு பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம் அது. அது இந்த இடத்துல தான் சித்தர் இருக்காரு, வாங்க இங்கே வந்து வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு யூடியூப்பில் வந்து மணிக்கணக்கில் பேசி அதுக்கு நிறைய பேருக்கு ஸ்பான்சருக்கு பணம் கொடுத்து அவனுக்கு வந்து அது கொஞ்சம் பாப்புலரான ஆளுங்க வந்து பேசிட்டாங்கன்னா உடனே மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிறத விட ஒரு சினிமா நடிகை வந்து நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேங்க அருமையாக இருக்குன்னு சொன்னான்னா உடனே ஜனங்கள்லாம் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. சாதாரண இப்போ நீங்களும் நானும் போயிட்டு வந்து சொன்னால் கூட கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு விஜய் போயிட்டு வந்தார், ஒரு அஜித் போயிட்டு வந்துட்டாருன்னா அஜித்தே போயிட்டு வந்துட்டார்ப்பா, அப்போ அருமையான சித்தராக தான் இருப்பார் அப்படின்ட்டு அங்கே போயிடுவான். ஏன்னா மக்கள் மனோபாவம் தெரியுது இல்லையா. இப்போ சாதாரண மனிதன் போயிட்டு வர்றதுக்கு அஜித் போயிட்டு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது, விஜய் போயிட்டு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு மக்கள் யார் மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்காங்க? விஜய் மேலே அஜித் மேலே தான் அன்பு வச்சுருக்காங்க. பெத்த அம்மா மேலே கூட அவ்வளோ அன்பு இருக்குமா தெரியாது, ஆனால் சினிமா நடிகன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அப்போ என்ன அந்த மாயை வலை? அதாவது அந்த மாயை வலை என்ன பண்ணுதுன்னா, அவன் சினிமாவில் பண்ணுறதெல்லாம் நேரில் பண்ணுவான் அப்படின்னு நம்புகிறாங்க, அவ்வளோ நம்பிக்கை. ஆனால் அவன் சினிமாவில் மட்டும்தான் நல்லது பண்ணுவான், நேரில் நல்லது பண்ணுவான்னா நமக்கு தெரியாதுல்ல, நெருங்கினா தான் தெரியும். அப்போ அது மாதிரி இங்கே மனிதர்களுடைய மனோபாவம் வந்து வெளி உலகம் வந்து மாயை வசப்படுவதனால இப்படி ஈர்க்கப்படுது. ஆனால் நாம் இங்கே அத்வைத வேதாந்தத்துக்குள்ளே வந்து ஆழமாக இதெல்லாம் எதுக்கு நம்ம விசாரணை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. உண்மையிலே இந்த உலகம் எப்படி இருக்குது, உண்மையிலே கடவுள் யார், உண்மையிலே நான் யார் அப்படின்னு நமக்குள்ள இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய விவேகத்தினால் விழித்து கொள்கிறோம். இப்போ சாதாரண மனிதன் வந்து இதை விசாரணை பண்ணி விழித்து கொள்ள முடியாது, அல்லது ஒரு மிருகமோ ஒரு பறவையோ இதை விசாரணை பண்ணி விழித்து கொள்ளுமானா, அதுவும் விழித்து கொள்ள முடியாது. அப்போ யார் விழித்து கொள்ள முடியும்? மனித பரிமாணத்துக்குள்ளே வந்து பகுத்தறிவு பரிமாணத்தை உயர்த்தி கொண்டவன் மட்டும்தான் இதில் விழித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விவேகிகளுக்கு தான் இங்கே வேதாந்த சாஸ்திரம், அத்வைத வேதாந்த சாஸ்திரம். அதை சொல்கிறார் இங்கே. திருமலருடைய திருமந்திரம் எப்படி வெளிப்பட்டது, திருவள்ளுவருடைய திருக்குறள் எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, அந்த உணர்வு பிரகாசிக்கின்ற ஊடகத்தின் வழியாக. அந்த ஊடகம் தூய்மையாக்கப்பட வேண்டும், ஆனால் அந்த ஊடகம் ஐந்து கலவைகளின் சேர்க்கை. அப்போ அந்த ஐந்து கலவைகளினுடைய சேர்க்கையில் தான் அது இருக்க முடியும். அப்போ இங்கே எந்த அனுபவம் வந்தாலும் அது எந்த குணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே சாதகனுக்கான உபதேச குறிப்பாக நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த உலகத்தை தவிர்ப்பதற்காக இந்த ஸ்லோகத்தை வித்யாரண்யர் சொல்லலை, உலக அனுபவத்தை விவேகமாக பார்ப்பதற்கு, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை உங்களிடத்தில் இருக்கின்ற புத்திசாலித்தனத்தை வைத்து கொண்டு விசாரித்து பார்த்து உங்கள் விவேகத்தால் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்குங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக மகான்கள் சொல்லிட்டு, அப்போ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எந்த அனுபவம் உங்களுக்கு வந்தாலும் அப்படி வருகின்ற அனுபவம் எந்த குணத்தின் அடிப்படையில் எனக்கு வருகிறது என்று கவனித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அது இப்படிதான், இந்த சக்தி அதிகமானா எனக்கு இந்த குணத்தினுடைய தாக்கம் பட்டு இப்படி நான் வெளிப்பட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தாக்கம் குறையும். அப்ப அந்த குணங்களோடு நாம வந்து நாம தாக்கப்படுறோம், மாற்றிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து நம்ம விடுபட்டா போதும், நம்ம இடத்துல இருக்கிற பூத அடையாளம் கரையும் அப்படின்ட்டு இங்க உபதேசமா கொடுக்குறாரு. அப்ப பஞ்சபூதமனும் நான் அல்ல, உண்மையா நான் யாருன்னா நான் அந்த சாட்சி சைத்தன்யம், சாட்சாத் அந்த பிரம்மம், அந்த உணர்வு. ஆனால் என்ன கொண்டு போய் இந்த பூதங்களுக்குள்ள சிக்க வச்சிடக்கூடாது, அப்ப நான் வந்து ஒளி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் வந்து பூமி கடையில் சமாதி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிற விஷயம் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ இங்க பஞ்சபூதமும் நான் அல்ல, அப்போ உண்மையா நான் யார், நான் தூய அறிவு ஆத்மா பிரம்மம். அப்போ தன்னை தூய அறிவு ஆத்மா பிரம்மம் என்று உணர்ந்த ஞானிகளுக்கு இங்க எந்த வடிவமும் கிடையாது. என்ன வடிவம், நெருப்பு வடிவமும் கிடையாது, நீர் வடிவமும் கிடையாது, நில வடிவமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களை வடிவத்துக்குள்ள வச்சு வழிபாடு செய்வது அஜ்ஞானம். அப்போ அவர் அங்கதான் இருக்கிறாருன்னு சொல்றது மிக மிக அஜ்ஞானம் என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த அத்வைத பாடத்துக்குள்ள வந்த பிறகு சமாதி சமாதியா சுத்துறதெல்லாம் விட்டுடணும்னு சொல்றேன், அதுக்காக இந்த பாடம். அடுத்தது ஸ்லோகம் 3. பிரதித்வனிர் விசை சப்தோ வாயோ விசீதி சப்தனம் அனுஷ்ண அச்சீத சம்ஸ்பர்சோ வக்னோ புகு புகு துவனிகி உஷ்ணகா ஸ்பர்சகா பிரபாரூபம் ஜலே புலு புலு துவனிகி சீதாஸ்பர்சகா சுக்லரூபம் ரசோ மாதுரியம் ஈரிதம் பூமௌ கடகடா சப்தகா காடின்யம் ஸ்பர்ச இஷ்யதே நீலாதிகம் சித்ரரூபம் மதுராம் லாதிகோ ரசகா சுரபி தர கந்தௌ தௌ குணாகா சம்யக் விவேசிதாக. பெரிய செயலுங்க இது. இதில் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டார், பூதங்களுடைய அத்தனை பண்புகளையும். எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பூதம் இருக்கு இல்லையா, அந்த ஆகாய பூதத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா சப்தம் இருக்குங்க, அங்கு வந்து ஒரு ஒளி இருக்கு. இப்போ அந்த ஒளியை வந்து நம்முடைய சித்தர்கள் ஆராய்ந்து அப்பயே சொல்லிட்டாங்க, அதுதான் ஓம்காரம். ஆகாயம் வந்து எப்பயுமே பிரணவத்திலேயே தான் இருக்கும், ஓம்னு அப்படியே அது சப்தம் போட்டு இருக்கும். அந்த ஆகாயத்தினுடைய சப்தம் தான் ஓம்காரம், அது இம்முன்னு அப்படியே எக்குவாயிட்டே இருக்கும். அதே போலாம் சயின்ஸில் வந்து யூடியூப்லலாம் புரடா விட்டுட்டு இருக்கானுங்கல்ல, விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்த்தார்கள், மேலே ஆகாயத்திலேருந்து ஒரு ஒளி தோன்றுகிறது, ஓம் என்று ஒளி தோன்றுகிறது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரிஷிகள் சொன்னதை எடுத்துக்கிட்டு இவனுங்க இப்படியே புரடா விட்டுக்கிட்டு யூடியூப் சேனலில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே வந்து ஆகாயத்தில் ஒரு ஒளி இருக்குது, அது மாதிரி வாயுவில் ஒரு சப்தமும் இருக்குது, ஸ்பரிசமும் இருக்குது. அப்போ வாயு எப்படின்னா நம்ம மேலே வந்து மோதும் போது நமக்கு காற்றுத்தன்மை புரியுதில்ல, காற்று சில்லுன்னு இருக்குங்கிறோம். காலங்காத்தால் நீங்கள் வாக்கிங் போகும்போது சில்லு சில்லுன்னு இருக்குங்க காற்றுன்னு சொல்கிறீங்க, மத்தியானம் போகும்போது ரொம்ப அனல் காற்று அடிக்குதுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ எப்படி அது சூடு குளிர்ச்சின்னு உணர்ந்தீங்க, ஸ்பரிசத்தினால, அந்த காற்று வந்து உங்கள் மேலே மோதுவதனால ஸ்பரிசத்தினால அந்த காற்றுக்கு தொடு உணர்வு இருக்குன்னு நமக்கு புரியுது, அதாவது அதுக்கு இடத்துல தொடுதல் இருக்குது. அது மாதிரி காற்று இடத்துல ஒரு சப்தமும் இருக்குது, அதுக்கு வந்து இஸ்ஸுன்னு பேர், விஸ்ஸுன்னு அப்படி அந்த காற்று வீசிக்கிட்டு இருக்கு. அதை தான் இங்கே சொல்கிறார், வாயோ விசூதி சப்தனம், விஸ்ஸுங்கிற ஒரு சப்தத்தை கொடுக்குது. அதே மாதிரி நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் வந்து புழு புழு அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குது. அக்னி வந்து புகு புகுன்னு ஒரு சவுண்டு கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ நம்ம நெருப்பு எரியும் போது பார்த்தீங்கன்னா திபு திபுன்னு எரியுதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, திபு திபுன்னு எரியுதுன்ட்டு. அப்போ நீங்கள் அந்த நெருப்பு பக்கத்தில் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும், திபு திபு திபுன்னு அப்படி புகு புகு புகுன்னு அப்படின்னு. அதை வந்து இவர் அந்த வார்த்தை எப்படி அவங்க புரிய வைக்கிறதுன்னு தெரியல, ஆனால் அவர் தெரிஞ்ச வார்த்தையை போட்டிருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, சம்பர்சோ வக்னோ, வக்னோனா அக்னி, புகு புகு துவனிகி, புகு புகுன்னு சப்தம் போடுது, அதனிடத்துல ஒரு வெப்பம் இருக்குது, உஷ்ணகா அதனிடத்துல வெப்பமும் இருக்குது, ஸ்பர்சகா அதை தொடவும் முடியும், பிரபாரூபம் அது மாதிரி ஜலே இருக்குது, ஜலம்னா நீர் இருக்குது, அது புழு புழு துவனி, நீரின் இடத்துல புழு புழுன்னு சப்தம் கேட்குது, அல்லது சலசலன்னு சப்தம் கேட்குது அப்படின்னு நம்மலாம் பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் அந்த நீர் அந்த இடத்துல பாயக்கூடிய தன்மையை பொறுத்து. ஆக மொத்தம் நமக்கு என்ன புரியுதுன்னா, பஞ்சபூதங்களுக்குள்ள இப்படி ஒளியும் இருக்கிறது, ரூபமும் இருக்கிறது, மற்ற குணங்களும் கலந்து தான் இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க. அப்போ நீரினுடைய தன்மையில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி இருக்கிறது, அது பார்ப்பதற்கு கண்ணாடி போல தோற்றம் அளிக்கிறது, மேலும் அந்த நீரை எடுத்து நீங்கள் நக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கலாம். அப்போ இது மாதிரி சுவை கூட இருக்கிறது. அது மாதிரி பூமியில் வந்து கடகடாங்கிற சத்தம் இருக்கிறது, அது கடினத்தன்மையாக இருக்கிறது, பூமியை தொடவும் முடியும். பூமியினுடைய நிறம் வந்து பார்ப்பதற்கு காவி நிறத்திலும் இருக்கும், நீரோட சேரும்போது நீல நிறத்திலும் இருக்கும். அப்போ இத்துடன் அந்த பூமிக்கு வந்து இனிப்பு புளிப்புங்கிற சுவைகளும் இருக்கிறது. மேலும் அந்த பூமிக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது, மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா மண் வாசனை வரும். அப்போ இது மாதிரி எல்லா பூதங்களினுடைய அந்த குணங்களை கலந்து பூதங்கள் கையாளுகின்றன. அப்போ இந்த மாதிரி பூதங்களுடைய குணங்கள் இங்கு தெளிவாக விவரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம், 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதத்தில் இருக்கு இந்த மந்திரமெல்லாம். அதை எடுத்து இங்கே வித்யாரண்யர் சொல்றாரு, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் இதை ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்களப்பா அப்படிங்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயம் பாருங்களேன், அதை இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சதோ இல்லையோ, அன்றைக்கு நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பெருமை. அதாவது எந்த மதங்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்முடைய இந்து மதத்துக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, இங்கு சனாதன தர்மம் வாழ்ந்த பூமி பாரத தேசம். அப்போ இந்த பூமியில் பண்டைய ரிஷிகள் இப்படி பழைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி அவர்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா, அவர்கள் தன்னை உணர்ந்து கொண்டதுனால கொடுக்க முடிஞ்சது. அப்போ தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் அவர்களெல்லாம். அப்போ நாம் வந்து அந்த தத்துவ ஞானிகளாக நாமளும் மாறணும். அதுதான் இங்கே நம்ம படிக்க வேண்டிய பாடம், அதுதான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதை நடைமுறைக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த செயலில் அவர் என்ன விளக்க உரை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ நாம் உலகம் என்று அனுபவிக்கின்ற இந்த உலகம் வந்து ஒரு தனித்துவமான உண்மை கிடையாது. வெறும் இந்த உலகம் வந்து நம்ம பார்ப்பது போல இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே கலந்துருக்கு, ஒளி இருக்குது, தொடுதல் இருக்குது, வடிவம் இருக்குது, சுவை இருக்குது, மனம் இருக்குது. அப்போ இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் நாம் பார்க்குற பார்வையோடு முடிஞ்சிடுச்சான்னா இல்லை, இந்த 5 பூதங்களுடைய கலவையாகவே இந்த உலகம் இருக்கிறது. அப்போ 5 பூதங்களின் அனுபவங்களின் தொகுப்பே இந்த உலகம் என்றும் இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த உலகம் என்பது 5 பூதங்களின் தொகுப்பு என்பதை யார் அறிவான்? 5 புலன்கள் உள்ள மனிதன் தான் அறிய முடியும். வேற யாராவது இதை அறிந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அப்ப இங்க இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த 5 பூதங்களுடைய தன்மை கொண்ட நாம் மனிதனாக நாம் உடம்பு எடுத்து வந்து 5 புலன்களையும் கொண்டு வந்து 5 புலன்கள் வழியாக கண் என்ற ஒரு கருவியை கொண்டு உருவத்தை பார்ப்பதும், நாக்கு என்று ஒரு புலனை கொண்டு சுவைப்பதும், மூக்கு என்று ஒரு புலனை கொண்டு நுகர்வதும், தோல் என்று ஒரு புலனை கொண்டு தொடுவதும், காது என்ற ஒரு புலனை கொண்டு கேட்பதும் ஆகிய 5 புலன்களும் 5 பூதங்களின் தன்மையிலேயே இங்கு இந்த உலகத்தை காட்டி கொடுக்கிறது. அப்போ இந்த 5 பூதங்களின் தன்மையினால் நமக்கு உலகம் இவ்வாறு தெரிகிறது. இதில் ஏதேனும் ஒரு பூதம் குறைபாடு நேறிவிட்டால் உலகம் மாறிவிடலாம் இல்லையா? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து கண் இல்லாமல் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உலகம் எப்படிங்க, நான் பார்க்குற மாதிரி பச்சை பசேன்னு இருக்குமா? அல்லது நான் நிறங்களை பார்க்குற மாதிரி கண் இல்லாதவன் நிறங்களை பார்க்க முடியுமா? இப்போ நான் சூரியனை போய் பார்க்குறேன், விடியற் காலையில் பார்க்கும்போது அப்படியே மஞ்சள் வரணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சிவந்த ஒரு பந்து மாதிரி அப்படியே ரெட் கலராக மாறுது, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் போக போக அப்படியே வெள்ளையாக மாதிரி முழுமையாக வானத்தில் வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பிரகாசமாக மேலே வந்துடுது. அப்போ இந்த சூரியனுடைய நிற மாறுபாடுகள், பூமியினுடைய இயற்கை, அப்புறம் இந்த பூமியில் அப்படியே எங்கு பார்த்தாலும் விவசாயம் பண்ணுற இடத்துல அப்படியே பச்சை பசேல் என்று பயிரினங்கள், அப்படியே பறவைகள் நிறம் பல நிறங்களில் பறவைகள் பறப்பது, அப்படியே இந்த இயற்கையை வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ரம்மியமாக எவ்வளோ ஒரு ரசனையாக இருக்குது இந்த இயற்கையை நம்ம ரசிக்கிறதுக்கு. அப்போ இந்த இயற்கையை நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம இடத்துல என்ன இருக்குது? புலன்கள் இருக்குது. கண்கள் வழியாக பார்க்கும்போது காட்சியின் வழியாக நிறைய ரசனை உண்டாகுது. அதே மாதிரி நம்ம அந்த ரசனையில் பார்க்கறது மட்டுமா செய்கிறோம், அப்படியே வந்து ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போகிறோம், அங்கே பார்த்தா ஒரு மல்லிகை தோட்டம், அப்படியே மல்லிகை மனம் மயக்குது, அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மல்லிகை பயிரிட்டிருக்காங்க, அந்த தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா மல்லிகை பூவினுடைய மனம் அப்படியே ஈர்க்குது, இன்னொரு பக்கம் போனால் ரோஜா பூ ரோஜா மனம் அப்படியே ஈர்க்குது. அப்போ எவ்வளோ விதவிதமான மலர்களின் மனங்கள், நறுமணங்கள். அப்போ இது வந்து மூக்கு நுகருது, கண் பார்க்குது, அப்புறம் இதை பற்றி பெருமையாக பேசுது, இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ அப்படின்னு காது கேட்ட விஷயங்களை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்குது. அப்போ இங்கே புலன்கள் அடிப்படையில் நமக்கு உலகம் படைக்கப்படுது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உலகம் படைக்கப்படுற ஒரு சாரத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் உலகம் வந்து ஏதோ மேலிருந்து தானாக உருவாயிடுச்சுன்னு நினச்சிக்கூடாது. இந்த உலகமே உங்களால் தான் படைக்கப்பட்டிருக்கு. அதை தான் இங்கே சொல்ல வராரு. அதை வந்து நீங்கள் உடனே புரிஞ்சிக்க முடியாது. இந்த உலகத்தை நீங்கள் தான் படைச்சிங்கன்னு சொன்னால் நம்ம மைண்ட் என்ன சொல்லும், அது எப்படிங்க இவ்வளவு பெரிய உலகத்தை நான் படைக்கிறேன், என்னங்க புருடா விடுறீங்கன்னு தான் சொல்லும். ஆனா இங்க புலன்கள் வழியாக உங்களால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க நீங்க பார்க்கிற நிறமும், நீங்க கேட்கிற கேள்விகளும், நுகர்கிற வாசனைகளும் எல்லாமே உங்களுடைய அனுபவம். அப்ப இந்த அனுபவம் எல்லாம் எப்படி நிகழுது, இந்த புலன்கள் வழியா நிகழுது, இந்த புலன்களுக்கு எப்படி உங்களுக்கு கிடைச்சது, இந்த பௌதீக உடல் கிடைச்சதுனால கிடைச்சது. அப்ப இப்படி ஒன் பை ஒன்னா நம்ம இடத்துல பாருங்களேன், பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த உலகத்தையே உண்டு பண்ணி உலக அனுபவங்களை உண்டாக்கி ஒவ்வொரு பூதங்களிலும் வித்தியாசமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் உலகம் என்பது பூத குண அனுபவங்களின் மேடை மட்டுமே. அருமையா அந்த செயல சொல்றாரு, இங்க நீங்க பார்க்கிற உலகம் என்பது பஞ்சபூத குணங்களின் அனுபவங்களின் ஒரு மேடை அப்படின்னு அருமையா அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கிறார். அந்த பூதங்கள் தான் நம்ம ஆகாசம், வாயு, அக்னி, நீர், பூமி அப்படின்னு ஐந்து பூதங்கள். அப்ப இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, மைய உண்மை என்னன்னா, பூதங்கள் என்பது வெறும் தத்துவங்கள் மட்டுமல்ல, அவைகள் அனுபவ வடிவங்கள். ஏன் என்றால் நம்ம இடத்துல அனுபவ வடிவங்களுக்கு பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலே நம்ம இடத்துல இருக்கிற காது என்ற ஒரு கருவிதான் சப்தங்களை கேட்கிறது, ஒலிகளை கேட்கிறது. தோல் என்ற ஒரு கருவிதான் தொடு உணர்வை உணர்கிறது. கண் என்ற ஒரு கருவிதான் வடிவங்களை பார்க்கிறது. நாக்கு என்ற ஒரு கருவிதான் சுவைகளை சுவைக்கிறது. மூக்கு என்ற ஒரு கருவிதான் மனங்களை நுகர்கிறது. ஆக இவ்வாறு அறியப்படுகின்றவைகள் அனைத்தும் அனுபவங்கள் சேகரிப்பு, அனுபவ மேடை. ஆனால் இப்படிப்பட்ட அனுபவங்களை அனுபவிப்பவன் நான் அல்ல, இந்த அனைத்தும் அனுபவங்கள் தான், ஆனால் அவைகளை அறியும் சாட்சி மாத்திரமே நான். இதுதான் இங்க டெப்தான சப்ஜெக்ட். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தை தள்ளுவதற்காக இங்க இதெல்லாம் சுட்டி காட்டவில்லை, உலக அனுபவத்தை உரித்து காட்டுகிறது. உலகம் என்பது எப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகிறது என்றால், உங்களிடத்தில் இருக்கின்ற புலன்களின் வாயிலாக அனுபவம் ஆகிறது. அந்த புலன்கள் எப்படி உங்களுக்கு உண்டாகியது என்றால், பஞ்சபூதங்களினால் உண்டாகியது. பஞ்சபூதங்கள் எப்படி உண்டாகியது என்றால், அது ஆகாய பூதத்திலிருந்து வெளிப்பட்டவைகளாக இருக்கிறது. அவ்வாறு வெளிப்பட்ட பூதங்களின் கலவையினால் இந்த உலகம் தோன்றியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இங்க ஆழமா இங்க அத்வைத வேதாந்தம் விளக்கம் கொடுக்குது. அப்ப நாம இங்க நிதித்தியாசன நிலையில இந்த செயலைப்படி நம்ம நடைமுறைக்கு வரணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐந்து குணத்துக்கும் நம்ம சாட்சியா மாறிடணும். இந்த ஐந்து குணத்துக்குள்ள போய் நம்ம மாட்டக்கூடாது. அப்ப ஒளிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேட்டா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், சப்தம் அறியப்படுகிறது, அவ்வளவுதான். எனக்கு வந்து காது வழியா ஒரு விஷயம் கேட்கப்படுகிறது, சப்தம் அறியப்படுகிறது. தொடு உணர்வை நீங்க உணர்ந்தால் ஸ்பர்சம் அறியப்படுகிறது. வடிவத்தை பார்த்தால் ரூபம் காணப்படுகிறது. சுவை உணர்ந்தால் ரசம் அனுபவமாகிறது. மனம் தெரிந்தால் கந்தம் அறியப்படுகிறது. ஆக இவைகள் எல்லாம் என்ன, அனைத்தையும் அறியும் நான் குணமற்ற சாட்சி. அப்போ குணமற்ற சாட்சி தான் பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு என்ன தெரியுமா பேரு, குணாதீதன்னு பேரு, குணங்களை கடந்தவன். ஏன்னா பிரம்மம் அப்படிங்கிற டெபினிஷன் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, நிர்குண வடிவமானவன் தான் பிரம்மம். பிரம்மம் என்றால் நிர்குணஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நிர்குணம் என்றால் அங்க குணங்களே கிடையாது, பிரம்மத்தின் இடத்துல எந்த குணங்களும் இல்லை. ஆனா நாம குணங்களை எப்படி உண்டு பண்ணிட்டோம், பஞ்சபூதங்களின் மூலமா குணங்களை உண்டு பண்ணதுனால அவனுக்கு என்ன பேரு, சர்க்குண பிரம்மம் என்று சொல்லிட்டோம். அப்ப குணம் தோன்றிவிட்டால் உலகமாக மாறும். ஆனா குணம் தோன்றாத பொழுது அது நிர்குணமாக இருக்கும். அப்ப இங்க உண்மையா பிரம்மம் என்றால் குணமற்ற சாட்சி. அப்ப நிர்குணஸ்வரூபம் தான் பிரம்மம். அப்ப நாம இந்த உண்மை தன்மையை உணர்ந்தா நாம இங்க குணபேதங்கள்ல போய் மாட்டக்கூடாது. இதெல்லாம் ஈஸ்வர நேதிக்குள்ள இருக்கின்ற அந்த நிர்குண பிரம்மத்தின் ஆற்றல் மயம் இந்த பிரபஞ்சம். அப்ப அது பஞ்சபூதங்களை உருவாக்கி பஞ்சபூதங்கள் மூலமா உடல்களை படைத்து அந்த உடல்களிலே புலன்களை உண்டாக்கி அந்த புலன்களின் வழியாக இவ்வளவு பெரிய அனுபவங்களை அடையுது. ஆனா இத்தனை அனுபவங்களும் அனுபவிக்கப்படுகின்ற அந்த உடலுக்கும் மனதுக்கும் உரித்தானது. ஆனால் இதற்கும் பிரம்மத்துக்கும் தொடர்பே இல்லை. ஆனா பிரம்மம் இந்த ஊடகத்தை பயன்படுத்துது. எப்படிங்க, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்படிதான் நம்ம சூரியன் மேல இருக்கு, கீழே தாமரை இருக்கு. ஆனா காலையில சூரியன் வந்த உடனே தாமரை தானாவே விரியுது. சூரியனை பார்த்த உடனே தாமரை மலருது. என்ன தொடர்பு ரெண்டு பேருக்குமே? ஒரு தொடர்பு இல்லை. அது எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சூரியன் இருக்கு, இங்கே பூமியில இந்த தாமரை மலர் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதுனால சூரியனை கண்ட உடனே தாமரைப்பூ மலர்வதை நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அது மாதிரி தான் இங்கே ஆத்மாவின் அனுபவத்திலே இந்த உலகம் மலர்கிறது. இது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? ஏன்னா சூரியனுக்கு சம்பந்தம் இல்லாமல் எப்படிங்க தாமரைப்பூ வந்து காலையில் நைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இதழெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கோம், காலையில் அந்த சூரியனை பார்த்த உடனே தாமரை மலரும். என்ன நடந்ததுங்க சூரியனுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அது எங்கேயோ கிடக்குது, இது எங்கேயோ கிடக்குது, அது மேலே ஆகாயத்தில் இருக்குது, இங்கே பூமியில் நீரில் ஒரு ஏரியில் ஒரு குளத்தில் தாமரைப்பூ இருக்குது, ஆனால் இது என்னமோ சூரியனை பார்த்தா மலருது, என்ன சம்பந்தம்? இதுதாங்க மிராக்கிள். இப்படி தான் இயற்கை இருக்குது. அப்போ இயற்கையினுடைய படைப்பு எல்லாமே தொடர்பே இல்லாமல் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. அப்போ இங்கே சூரியனை சார்ந்து இந்த உலகம் இயங்குகிறது. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன, பஞ்ச பூதங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்கவே இருக்காது. ஆனால் அவைகளுடைய அளவீடுகள் மாறுபடுவதனாலே தோற்ற மாற்றங்கள் நிகழ்கிறது. இது நம்ம பஞ்சீகரணத்தில் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பஞ்சீகரண பாடம் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆகாய பூதத்திலிருந்து மற்ற பூதங்கள் நான்கும் தோன்றியது. அந்த நான்கு பூதங்களை தனித்தனியாக பிரிக்கும்போது பாதி பாதியாக பிரித்தோம், பாதி பூதத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம், மீதி பாதி பூதத்தை அதில் 1/8 அதை பிரிச்சிட்டோம். அப்போ அதை தூக்கி தூக்கி ஒவ்வொரு பூதத்தோடு மிக்ஸ் பண்ணோம். அப்படி ஆகாய பூதத்தோட மற்ற நான்கு பூதங்கள் சேர்ந்து கொண்டது, நீர் பூதத்தோட மற்ற நான்கு பூதங்கள் சேர்ந்து கொண்டது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரேஷியோ உண்டாச்சு, அந்த ரேஷியோட ஒரு உருவம் உண்டாச்சு. அந்த உருவம் மனித உடலாக இருக்கலாம், மிருக உடலாக இருக்கலாம், பறவை உடலாக இருக்கலாம், கல், மண், இப்படி எல்லா ஜீவராசிகளும் இந்த பரிமாணங்களுக்குள்ளே வந்துடுது. அப்போ இத்தனை மாற்றங்களும் இந்த பூதங்களினுடைய சேர்க்கை மாற்றங்களினால் நிகழ்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஆதாரமாக பஞ்ச பூதங்கள் இருக்கிறது. அப்போ அந்த பஞ்ச பூதங்களுடைய தன்மையில் நெருப்பு பூதம் இருக்கிறது, நீர் பூதம் இருக்கிறது, நிலபூதம் இருக்கிறது. அப்போ இந்த பூதங்களுக்குள் பிரம்மம் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பூதங்களுக்குள் பிரம்மம் இல்லை, ஆனால் பிரம்மம் இருப்பதினால் பூதங்கள் இருக்கின. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், மகான்களையோ ஞானிகளையோ கொண்டு போய் பூதத்துக்குள்ளே ஒடுக்கவே கூடாது. ஒடுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அஜ்ஞானிகள். அப்போ நீங்கள் வள்ளலாரை வந்து ஜோதி வடிவமாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் அஜ்ஞானிகள். ஏன்னா வள்ளலார் ஒளி வடிவத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னாலும் ஒரு அக்னி தத்துவத்துக்குள்ளே கொண்டு போய் வள்ளலாரை அடக்கிட்டீங்க. அப்போ பஞ்சபூதங்களுக்குள்ளே அவர் அடங்கிட்டார். அப்போ அவருடைய மகத்துவம் மகோன்னதம் குறைக்கப்பட்டு விட்டது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வழிபாடுகள் அவசியம் இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ எந்த ஒரு மகானும் இந்த குழிக்குள்ளே இருக்காருன்ட்டு கோயில் கோயிலாக சுற்றக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல தான் அவர் சமாதி இருக்குது, அங்கே போனால் நான் அவருடைய பவரை வாங்கிட்டு வந்துடலாம், இந்த இடத்துக்கு போனால் இந்த சமாதியை தரிசனம் பண்ணோன்னே எனக்கு பவர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதும் அஜ்ஞானம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல தான் அவர் இருக்காருன்ட்டு போய் அவர்கிட்ட பவர் வாங்குறது புரிதல் இல்லாத நிலை. அப்படி அவர் அங்கே இல்லை, அவர் எங்கும் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் பவரை வாங்க முடியும், நீங்கள் அவராக மாறினா. அப்போ அவராக நீங்கள் மாறுறது எப்படி? உணர்வாக மாறினா தான் அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவரை உருவத்துக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது பஞ்சபூதத்துக்குள்ளே அடக்கிட்டு இருந்தாலோ எப்படி அவர் பவர் கிடைக்கும்? கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே சாதகர்களுக்கான உபதேச குறிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்லோகம் தியானம் செய்வதற்கு மட்டுமல்ல, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சந்தை, வீடு, வேலை எங்கும் பயிற்சி செய்யலாம். ஏன்னா அனுபவத்தை நான் என்று பிடிப்பதை இந்த குண விவேகம் என்ன பண்ணுதுன்னா மெதுவாக கரைத்து உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, உலகத்தோடு அந்த ஒற்றுதல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நானோ இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றேன். என்னுடைய இருப்பினாலே இந்த உலகம் இவ்வாறு வெளிப்பட்டு காணப்படுகிறது. இதுதாங்க கான்செப்ட். இதை தான் கடவு உபநிஷத்து அழகாக சொல்லும், நான் தத்ர சூரியபாதி, நான் சந்திர தாரகம், நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. நான் இருப்பதினால் சூரியன் ஒளிர்கிறது, நான் இருப்பதினால் சந்திரன் ஒளிர்கிறது, நான் இருப்பதினால் விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அப்போ நான் இல்லாமல் எப்படி அக்னி ஒளிர முடியும்? அப்போ நானே இருக்கிறதுனால தான் இங்கே சூரியனே இருக்குதுன்னு சொல்லும்போது என்னை கொண்டு போய் ஒரு சின்ன அக்னிக்குள்ளே ஒடுக்கி இந்த ஒளி வடிவாக மாறிட்டார் சித்தர், அப்புறம் இந்த ஒளி வடிவாக பாபாஜி வந்து அப்படியே ஜோதியாக வராரு, அப்படியே ராத்திரியில் அப்படியே அந்த வெள்ளை ஒளிச்சமாக வந்தார், அப்படி இப்படின்னு புருடா விட்டுட்டு இருந்தா, அப்போ இங்கேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஒளி வடிவத்துக்குள்ளே கொண்டு போய் அவரை ஒடுக்கி அவர் உங்களுக்கு வேறாக இருப்பது போல பார்க்கின்ற பார்வை இருக்கு பாருங்க. இதுதான் மைண்டனுடைய பிளே. அப்போ இதுதான் மனசு இப்படி இருக்குதுங்கிறத இங்கே மகான்கள் புரிய வச்சு அந்த சைத்தன்யமாகிய என்னுடைய இருப்பினாலே தான் இங்கே எல்லாம் இருக்கிறது. அப்போ நான் இருப்பதினால் இங்கே இருக்கின்ற எந்த ஒரு பொருளும் நானாக முடியாது, எனக்கு வேறாகத்தான் அவைகள் இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட என்னுடைய வைபவத்துக்குள்ளே போய் நான் இன்னொரு பொருளை பிடிக்கிறேன்னாலே நான் அங்கே தப்பு பண்ணுறேன், அஜ்ஞானத்தில் இருக்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதையாவது போய் பிடிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு வேறாக இருப்பதாக தெரியாமல் பிடித்து விட்டீர்கள். அதை தான் இங்கே சொல்லுது, குதோயம் அக்னிகி, நான் இல்லாமல் எப்படி கற்பூர ஜோதி ஒளிர்ந்து விட முடியும்? அப்போ கோயிலில் காட்டுற கற்பூர ஜோதியினுடைய தாத்பரியம் என்ன? நீ பார்க்குற கடவுளாகட்டும், கடவுள் முன்னாடி காட்டுகின்ற ஒளியாகட்டும், அது நீ இருப்பதினால் இருக்கிறதப்பா. அதுதான் மகான்களுடைய வைபவம். இங்கே கோயிலை வந்து நமக்கு எதுக்காக உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா, கோயில் மூலமாக லெசன் எடுக்கிறாங்க, காட்டி கொடுக்குறாங்க. நீ பார்க்குற பொருள் எல்லாம் உனக்கு வேறாக இருக்கிறது, ஆனால் அதை பார்க்கின்ற நீ இருப்பதினால் அவைகள் இருக்கிறது. ஆகவே நீ பார்ப்பவையெல்லாம் உன்னுடைய இருப்பினாலே இருக்கின்றன. ஆகவே நீயே அது, தத்துவமசி. அப்படிதான் இங்கே உபதேசம். ஆனால் நாம் அதை என்ன பண்ணிட்டோம், மாற்றிட்டோம். மாற்றி இந்த கோயிலுக்கு போனால் இப்படி பலன் கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனால் அந்த பலன் கிடைக்கும், இந்த ஜோதியை தரிசனம் பண்ணால் இப்படி ஒரு வைப்ரேஷன் ஆகும், அதுக்கு பதிலாக நீங்கள் தியானத்தில் உட்காந்தீங்கன்னா அந்த நெற்றி போட்டில் ஒரு வெள்ளை ஒளி வரும், அதை நீங்கள் தரிசிச்சிங்கன்னா எல்லா அற்புதங்கள் நிகழும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று உள்ள விட விட்டு இப்படியே மனிதர்களை மடைமாற்றி கடைசியில் இன்றைக்கி எல்லாம் மூடர்களாக மாற்றி முட்டாள்களாக இன்றைக்கி எல்லாம் எங்கே பார்த்தாலும் கோயில் கோயிலாக கூட்டம் கூட்டமாக இருக்குது. அப்போ இது மாதிரி தான் மனோபாவம் மனிதரிடத்தில் மாற்றப்பட்டதை நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அது இங்கே வந்து வித்யாரண்யருடைய உபதேசம் வந்து இப்படி கிடையாதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல புரிய வைக்கிறேன். இவருடைய சித்தாந்தம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒளி முதலிய குணங்கள் பூதங்களில் தோன்றுகின்றன, ஆனால் அவற்றை அறியும் நான் பூதம் அல்ல. இவ்வளோதாங்க டாப்பிக்கே. நீங்கள் என்ன விஷயங்கள் வேணால் வெளியே எடுத்துங்க, ஒரு சவுண்டை கேட்டாலும் சரி, ஒரு லைட்டை பார்த்தாலும் சரி, ஒரு காட்டில் உணர்வு விதமாக அதை சூடாக வீசுது குளிர்ச்சியாக வீசுதுன்னாலும், அவைகள் எல்லாம் அறிகின்றவைகள், அறியப்படுகின்றவைகள், ஆனால் அவற்றை அறியும் நான் அந்த பஞ்சபூதங்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இந்த ஸ்லோகத்தில் நிரூபிக்கப்படுதுங்க. அடுத்து 4வது ஸ்லோகம் போகிறோம். ஸ்ரோத்ரம் தொக் சக்ஷுசு ஜிக்வா கிராணம் சேந்திரிய பஞ்சகம் கர்ணாதி கோலகஸ்தம் தச் சப்தாதி கிராகம் கிரமாத் சௌஸ்மியாத் காரியானுமேயம் தத் பிராயோ தாவேத் பகிர்முகம். இந்த ஸ்லோகத்திலும் அருமையாக என்ன புரிய வைக்கிறாருன்னா, காது தோல் கண் நாக்கு மூக்கு இப்படி 5 புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 வந்து ஞான இந்திரியங்கள். ஏன்னா இங்கே இந்த ஒவ்வொரு புலன்கள் வழியாக ஒரு ஞானம் நமக்கு கிடைக்குது. கண் வழியாக ஒன்றை பார்க்கிறேன், இது ரோஜா மலர் அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைச்சிது. அப்புறம் இன்னொரு மலரை பார்க்குறேன், இது மல்லிகை மலர் அப்படின்னு ஒரு ஞானம் கிடைச்சிது. அப்போ எனக்கு ஒரு புலன் வழியாக இது இது இன்னது என்று பார்க்க முடிஞ்சதுனால பகுத்தறிகிறேன். அப்புறம் தோல் வழியாக தொடும்போது வெப்பமான காற்றாக இருக்குதே அப்படின்னு நான் உணர்றேன், இது ரொம்ப காற்று சில்லுன்னு இருக்குது குளிருதுன்னு சொல்லி உணர்றேன். அப்போ இது மாதிரி எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கின்றதுனால இதெல்லாம் ஞான இந்திரியங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஞான இந்திரியங்கள் எல்லாம் காது முதலான உடல் உறுப்புகளில் இருந்து ஒளி முதலிய குணங்களை வரிசையாக பெறுகின்றன. அவைகள் மிக நுண்ணியமானவைகள் என்பதனால் அவற்றின் செயலால் மட்டுமே அவைகள் அறியப்படுகின்றன. மேலும் பெரும்பாலும் வெளிப்புற பொருட்களை நோக்கி அவைகள் ஓடுகின்றன அப்படிங்கிறத அருமையாக சொல்லிட்டார். தத் பிராயோ தாவேத் பகிர்முகம். புலன்கள் இருக்கு இல்லையா, நம்ம இடத்துல இருக்கிற 5 புலன்கள், இது எப்பயுமே வெளிமுகமாக தான் போகும், நம்ம உள்பக்கமே திரும்பாது. அப்போ இதுதான் பிரச்சனை. நம்ம இந்த வெளிப்பக்கமாகவே பார்த்து பார்த்து பழகிட்டதுனால நம்மளால் உள்பக்கமே திரும்ப முடியல. அப்போ இந்த பகிர்முகமான இந்த புலன்களை, நம்ம புலன்களுடைய உண்மைத்தன்மையை உணரும் போது மட்டும்தான் நம்ம அகமுகமாக திரும்ப முடியும். இல்லைன்னா நம்ம இந்த வெளிப்பக்கத்திலேயே எதையாவது கிடைக்காதா, இந்த கோயிலுக்கு போனால் இப்படி புண்ணியம் கிடைக்காதா, அந்த சாமியாரை பார்த்தா அந்த ஞானம் வராதா, இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இது பூரா வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இங்கே காதுங்கிற ஒரு புலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கேள்வி, மற்றவர்கள் சொல்லுவதை கேட்பதற்கான ஒரு இந்திரியம். தோல் என்றால் அது தொட்டு உணரக்கூடிய ஒரு இந்திரியம். கண் என்றால் பார்ப்பதற்கான இந்திரியம். நாக்கு என்பதால் சுவைப்பதற்கான இந்திரியம். மூக்கு என்பதால் நுகர்வதற்கான இந்திரியம் என்ற இந்த 5 இந்திரியங்களும் வெளி விஷயங்களிலேயே ஈர்க்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றன. அப்போ இவைகள் எல்லாம் இந்திரியங்களின் இயல்பினாலே வெளி உலகத்தை நோக்கியே ஓடுகின்றன. இதுவே மன ஓட்டத்தின் மூல காரணம் அப்படின்னு ரொம்ப அருமையாக புரிய வச்சிட்டார். ஏன்னா மனம் ஏன் ஓடுது அப்படின்னா, இந்த 5 புலன்கள் தான் மனசை ஓட வைக்குது. மனசுக்கே வந்து இந்த புலன்கள் இல்லைன்னா வேலை செய்யாது. இந்த புலன்கள்லாம் நீங்கள் தூக்கத்தில் ஒடுங்கிடுச்சுன்னா மனசு ஒடுங்கிடுது, கவனிச்சிங்களா? நீங்கள் தூங்கும்போது அப்படியே கண்ணு தானாக சொக்கும், அப்புறம் அப்படியே தூங்கிடுவீங்க, அப்புறம் கண்ணுக்கு உண்டான வேலை நின்றுடும், காதுக்கு உண்டான சப்தம் நின்றுடும், மூக்கு நுகர்வது கூட நின்றுடும். பக்கத்துலேயே மல்லிகைப்பூ வச்சாலும் மூக்கு நுகராது, ஆனால் சுவாசம் போயிட்டு தான் இருக்கும், ஆனால் நுகர்கின்ற சக்தி போயிடும். உங்களுக்கு அந்தளவுக்கு டீப் ஸ்லீப் அப்படியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புலன்கள் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ புலன்கள் வேலை செய்யாதனால மனசு கூட வேலை செய்யாதுங்க. அப்படி தான் இங்கே இயற்கை படைப்பு இருக்குது. அப்போ இங்கே மனசு என்ன பண்ணுதுன்னா, புலன்களுடைய ஓட்டத்தினால ஓடுது. அப்போ புலன்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு, அப்போ பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டா நாம் அதிலிருந்து விடுபட முடியும் இல்லையா? அப்போ எப்படி நம்ம அகத்துக்குள்ளே திரும்பி பார்த்து ஆராய்ந்து தத்துவ விவேக படலத்தில் நாம் விழிச்சுக்கிட்டோமோ, அது மாதிரி இங்கே பூத விவேக படலத்தில் நம்ம இது மாதிரி புற உலகத்தை ஆராய்ந்து பார்த்து இங்கே விழிச்சுக்கணுங்கிற சொல்ல வராரு. இங்கே வித்யாரண்யர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வெளி விஷயங்களை போய் சிக்கக்கூடாதுப்பா, இதெல்லாம் புலன்கள் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, ஆகவே இந்திரியங்கள் நான் அல்ல அப்படிங்கிறதுல நீ தெளிவாக புரிஞ்சிக்கோ. அவைகளெல்லாம் பொருள்களை காட்டுகின்ற கருவிகள் மாத்திரமே, அந்த கருவிகளுடைய போக்கோ வெளிமுகமாகவே இருக்கின்றன, அதனால்தான் உலகம் நம்மை இழுக்கிறது போல தோன்றுகிறது அப்படின்னு அருமையாக சொல்கிறார். ஏன்னா இந்த உலகம் ஏன் நம்மளை ஈர்க்குது, இந்த உலகம் ஏன் நம்மளை இழுக்குது, புலன்கள்னால. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஸ்வீட்டு, ஒரு ரசகுல்லாவோ ஒரு குலாப் ஜாமுனோ நமக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றோன்னு வச்சுக்கங்க. இனிப்பு மண்டத்துலேயே நமக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கலாமே. இப்போ நாம் பாட்டு சும்மா தான் இருப்போம், திடீர்னு நான் ரோட்டில் போகும்போது குலாப் ஜாமுன் கடையில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்ணு பார்த்தா போதும், உடனே ஆசை வந்துடும், குலாப் ஜாமுன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு உடனே அந்த புலன் என்ன பண்ணும், டக்குன்னு நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஈர்த்துடும். அது வரைக்கும் நமக்கு மனசு அதை சிந்தனை பண்ணாது, அந்த குலாப் ஜாமுன் ஞாபகமே நமக்கு இருந்திருக்காது. ஆனால் அந்த ஜாமுனை பார்த்துடுச்சோ இல்லையோ அதை சாப்பிட்டு ஆகணுங்கிற ஆசை வந்துடும். அல்லது வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்துருச்சு அது வந்துருச்சுன்ட்டு ரொம்ப ஸ்வீட் சாப்பிடாமல் கட்டுப்பாடாக இருப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிறந்த நாள் வந்துருச்சுன்னு வீட்டில் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, வாய் கட்ட முடியாமல் அந்த புலன் இன்பத்தினால ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க, அப்புறம் சுகர் ஏறிடுச்சின்ட்டு சுகர் டேப்லெட்டும் போட்டுக்கிறாங்க. அப்போ எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னா, புலன் தான், அந்த புலனுடைய ஈர்ப்பு என்ன பண்ணுதுன்னா விடவே விடாது. வெளி விஷயங்களுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை இழுத்து தள்ளிடும். அப்போ நாம் தான் இங்கே உஷாராயிக்கணும். இப்போ நம்ம இந்த புலன்களெல்லாம் அடக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தவம் பண்ணியோ தியானம் பண்ணியோலாம் அடக்க முடியாதுங்க, அறிவுனால தான் அடக்க முடியும். இதனுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா இங்கே எல்லாமே நான் தான், இந்த பூமியே நான் தான், அப்போ இந்த பூமிக்குள்ளே இருக்கிற இத்தனை விஷயங்களும் எனக்குள்ளே இருக்குது, அப்போ இதில் போய் அடையிறதுக்கு என்ன இருக்குங்கிற தெளிவு வரும்போது உங்களுக்கு ஆசை விட்டுடும் பாருங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஆசை விடாதுங்க, ஏன்னா புலன் இன்பம் இருக்கிற வரைக்கும் எப்படிங்க ஆசை விடும். அந்த புலன்களை கடந்து அந்த உணர்வு நிலையை தொட்டுட்டிங்கன்னா இந்த பூமியே நீங்கள் தான். அப்போ இந்த பூமிக்குள்ளே எதுங்க நல்லது எது கெட்டது, எது உயர்ந்தது எது தாழ்ந்தது, அப்படி பேதமையே இல்லை. அப்புறம் எங்கிருந்து ஆர்கானிக் வருது, எங்கிருந்து கெமிக்கல் வருது, ஆர்கானிக்குங்கிறது மட்டும் எங்கே பூமியில் விளையிற மாதிரியும் கெமிக்கல் இங்கே ஆகாயத்திலிருந்து வர்ற மாதிரியும் எவ்வளோ புருடா விட்டு இன்றைக்கெல்லாம் கமர்சியலாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுடைய மனோபாவம் தாங்க பணம் பண்ணுவதற்கான கலை. மக்கள் கிட்டேருந்து பணம் பறிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மக்களுடைய மனோபாவத்தை பார்ப்பான், அவனுடைய மென்டாலிட்டி எதை இருக்குதுன்னு கவனிப்பான். ஓ இவனுக்கு வந்து ஆர்கானிக் ஃபுட்டு வேணுமா, ஓகேவா சூப்பர் டீ தூள் நான் தரேன், சாதாரணமாக கடையில் வாங்குற டீ தூள் 150 ரூபா தான், ஆனால் இது ஆர்கானிக் டீ தூள் 400 ரூபாம்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் இது ஆர்கானிக்குங்க, கெமிக்கலே போடாமல் செஞ்சுருக்காரு, அதனால் 400 ரூபா போட்டு வாங்கினாலும் ஒர்த்து தான் அப்படின்னு 400 ரூபா போட்டு வாங்கி குடிப்போம். ஆனால் இந்த 400 ரூபா டீ தூள் வந்து எங்கேயோ ஆகாயத்துலேருந்து விளைஞ்ச மாதிரியும் அந்த 150 ரூபா டீ தூள் வந்து பூமியில் விளைஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் எல்லாமே பூமியில் தான் விளையும், அந்த பூமியில் தான் எல்லா சத்துக்களும் இருக்கும். நீங்கள் தனியாக உரம் போட்டாலும் போடாட்டியும் அந்த உரமும் எங்கேருந்து கிடைக்குது, எல்லாம் பூமியிலிருந்து தான் கிடைக்குது. அந்த சத்துக்கள் கூடுவதும் குறைவதும் தான் மாறுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சத்து குறைபாடு இருந்தால் அந்த சத்தை அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உரங்களை போடுறாங்க, ஆனால் அந்த உரத்தை போடுறதுனால அது கெட்டு போச்சு, உரத்தை போடாதனால இது புனிதமாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் மைண்டினுடைய பிளே தான். இங்கே எதுவுமே உங்களை பண்ணாதுன்னு நினச்சா எதுவுமே ஒன்றும் பண்ணாது, ஏதாவது என்ன பண்ணிடும்னு நினச்சா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை தொந்தரவு பண்ணிடும். இதுதாங்க கான்செப்ட். ஏன் இந்த கான்செப்ட் இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம புற விஷயங்கள் இருக்கிற பஞ்சபூதங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பஞ்சபூதங்களுடைய தன்மையை நீங்கள் உணர்ந்தால் உங்களை ஒன்றும் பண்ணாது, உணரலைன்னா உங்களை தொந்தரவு பண்ணும். அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இது நமக்கு நல்லதா கெட்டதா, இது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் எதோட சேர்றீங்கிறத பொறுத்து தான். நீங்கள் அதுவாக மாறிட்டீங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது, அதுலேருந்து நீங்கள் விலகிட்டீங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ணும், ஏன்னா உங்களுக்கு வேறாக இருக்கின்ற பொருள் உங்களை தொந்தரவு பண்ண தானே செய்யும். அப்போ அதுதான் நம்ம ஃபாரின் திங்க்னு சொல்கிறோம், வெளியிருந்து ஒரு பொருளை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒத்துக்காது, ஒவ்வாமை உண்டு பண்ணும். ஆனால் அதுவே நான் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது. அப்போ இப்படி தான் இங்கே எல்லாமே தாத்பரியம், இதுதான் பஞ்சபூதங்களுடைய ரகசியம். அப்போ இதெல்லாம் நம்ம இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். இப்போ இங்கே வந்து இந்த செயலில் இதை தான் புரிய வைக்கிறார், இந்திரியங்கள் நானல்ல, அவைகள் வெளி விஷயங்களை ஈர்க்கின்ற வெளிமுகமாகவே இருக்கக்கூடிய பொருள். அப்போ இங்கே இந்திரிய சாட்சி பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போது வேணால் இந்த இந்திரிய சாட்சி பயிற்சி செய்யலாம். என்ன செய்யலான்னா, கேட்கும் போது இந்த கேள்வி நிகழ்கிறது, பார்க்கும் போது பார்வை நிகழ்கிறது, தொடும் போது தொடுதல் நிகழ்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அப்படியே சாட்சியா பாருங்க. அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. அதை விட்டு அது ஏதோ பண்ணுதுன்னு நினைச்சிங்கன்னா அது தொந்தரவு பண்ணும். அப்ப இங்க வந்து ஒரே வரியில சொல்லணும்னா, இந்திரியங்கள் வெளியே ஓடுகின்றன, அவற்றின் ஓட்டத்தை அறியும் நானோ ஓடாதவன் அசையாதவன். ஏனென்றால் நான் தூய அறிவாகிய ஆத்மா பிரம்மம், என்னிடத்துல எந்த அசைவும் இல்லை, அசைவதெல்லாம் வெளியிருக்கிற பூதங்கள் தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிட்டா எந்த பூதமும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அந்த பூதமெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. அதுதான் இங்கே பாடங்க. இன்னும் அடுத்த சப்ஜெக்டில் இன்னும் டீப்பாக பார்ப்போம். இப்போ நேரம் இல்லை, ஆகவே நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் வந்து இன்னுமே இந்த ஸ்லோகத்துக்கு சார்ந்து விஷயங்கள் விரிவாக விளக்க வேண்டியிருக்கு. அதை நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்போ நம்ம இன்றைக்கு என்ன பண்ணலாம்னா, நாலாவது ஸ்லோகத்தை தொட்டுட்டு நிறுத்தியிருக்கிறோம். நாளைக்கு மீண்டும் நாலாவது ஸ்லோகமே கண்டினியூ பண்ணலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.